Om namo bhagavate vasudevaya. Om namo bhagavate vasudevaya. Om namo bhagavate vasudevaya. So, Srimad Bhagavad Gita, as it is. Chapter 3, text 33, translation from Sanskrit to English by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada. Is it 35? Okay. Bhagavad Gita, chapter 3, text 35. Okay. So, please, you can.
Bhagavad Gita, 3rd adhyaya, 35th shloka.
பிறருடைய கடமைகளை நன்றாக செய்வதை விட குற்றங்கள் இருப்பினும் தனக்கென்று விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை செய்வது சிறந்தது. பிறருடைய பாதையை பின்பற்றுதல் அபாயகரமானது என்பதால் பிறரது கடமைகளில் ஈடுபடுவதை விட தனக்கென்று உள்ள கடமையை செய்யும் போது அழிவடைவதும் சிறந்ததாகும். பொருளுரை. எனவே பிறருக்காக விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதை விட தனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை பூரண கிருஷ்ண உணர்வுடன் நிறைவேற்ற வேண்டும். இயற்கை குணத்தை அடிப்படையாக கொண்டு மனம் மற்றும் உடலின் நிலைக்கு ஏற்ப விதிக்கப்படும் கடமைகள் பௌதீக கடமைகள் எனப்படும். கிருஷ்ணருக்கு திவ்யமான தொண்டு செய்வதற்காக ஆன்மீக குருவால் கட்டளையிடப்படுபவை ஆன்மீக கடமைகள் எனப்படும். ஆனால் பௌதீகமானாலும் சரி, ஆன்மீகமானாலும் சரி, பிறருக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நகல் செய்வதை விட தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை மரணம் வரும் வரை இடைவிடாது நிறைவேற்றுவதில் உறுதி கொள்ள வேண்டும். ஆன்மீக தளத்தில் செய்யப்படும் கடமைகளும் பௌதீக தளத்தில் செய்யப்படும் கடமைகளும் வேறுபடலாம். ஆனால் அதிகாரியின் வழிகாட்டுதலை பின்பற்றுதல் என்னும் கொள்கை செயலாற்றுவோருக்கு நல்லதாகும். ஒருவன் இயற்கை குணங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது பிறரை நகல் செய்யாமல் தன்னுடைய குறிப்பிட்ட நிலைக்கேற்ப விதிக்கப்பட்டுள்ள விதிகளை பின்பற்ற வேண்டும். உதாரணமாக, சத்வகுணத்தில் உள்ள பிராமணன் அஹிம்சாவாதியாக உள்ளான். ரஜோகுணத்தில் உள்ள சத்திரியன் ஹிம்சையில் ஈடுபட அனுமதிக்கப்படுகிறான். எனவே அஹிம்சையின் கொள்கைகளை கடைபிடிக்கும் பிராமணனை நகல் செய்வதை காட்டிலும் ஹிம்சையின் விதிமுறைகளை கடைபிடிப்பதால் அழிந்து போனாலும் அது சத்திரியனுக்கு சிறந்ததாகும். ஒவ்வொருவரும் படிப்படியான வழிமுறையின் மூலம் தனது இதயத்தை தூய்மைப்படுத்த வேண்டுமே ஒழிய திடீரென்று அல்ல. இருப்பினும் பௌதீக இயற்கையின் குணங்களை கடந்து கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று விட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டலின்படி ஒருவன் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். கிருஷ்ண உணர்வின் அந்த பூரண நிலையில் சத்திரியன் பிராமணனைப் போலவும் பிராமணன் சத்திரியனைப் போலவும் செயலாற்றலாம். அந்த திவ்ய தளத்தில் ஜடவுலகின் வேறுபாடுகளுக்கு இடமில்லை. உதாரணமாக, விஸ்வாமித்திரர் சத்திரியராக இருந்தும் பிற்காலத்தில் அந்தனராகவும், பரசுராமர் அந்தனராக இருந்தும் பிற்காலத்தில் சத்திரியராகவும் செயலாற்றியுள்ளனர். திவ்யமான நிலையில் நிலை பெற்றிருந்தால் அவர்களால் இதுபோன்று செய்ய முடிந்தது. ஆனால் ஜடத்தலத்தில் இருக்கும் வரை ஒருவன் பௌதீக இயற்கையின் குணங்களுக்கு ஏற்ப தனது கடமைகளை செயலாற்ற வேண்டும். அதே சமயம் அவன் கிருஷ்ண உணர்வில் முழு கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம்.
Many of the points that Krishna taught Arjuna in Bhagavad Gita, we can understand they were, it was not new for Arjuna.
பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு பகவத் கீதையில் சொல்லிக் கொடுக்கும் பல கருத்துக்கள் வந்து அர்ஜுனனுக்கு புதுசு இல்லை.
For instance, the eternality of the Atma was nothing new for Arjuna. That Krishna is the Supreme Personality of Godhead was not a new understanding for Arjuna. He was aware of that previously.
Krishna dhan mulumudar kadavul abindradhum Arjunanukku oru pudhu seidhi illai avarku munadiye theriyum.
Exactly how that knowledge applied to Arjuna's circumstances, how it was presented, that made all the difference to Arjuna.
அவருடைய அந்த நிலைமை என்னவோ அதுக்கு தகுந்தபடி பகவான் எப்படி அந்த ஞானத்தை கொடுத்தாரோ அதனால தான் வித்தியாசம் ஏற்பட்டது. இல்லைனா அந்த ஞானம் பழைய முன்னாடியே கேட்டது
தான். The knowledge is presented for all generations to come. It's not only for Arjuna.
அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லாமல் அவருக்கு பிறகு வரும் எல்லா சந்ததிகளுக்கும் இந்த ஞானம் வந்து எடுத்துக்காட்டா பகவான் சொல்லியிருக்கார்.
Especially these instructions about Varnashram but well known. Not, of course, many of these topics that, about the eternality of the Atma, that is well known to most people. Every should be known to everyone in Vedic culture.
வேத கலாச்சாரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் இந்த வர்ணாசிரமம் ஆன்மா சாஸ்வதமானது இப்படின்ற விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம அதை திருப்பி திருப்பி கேட்கணும் அப்படின்றது முக்கியம்.
That you have to follow the duty that is prescribed for you. We find that in throughout Mahabharata and in Arjuna's speech recorded in Bhagavad Gita, the Pandavas they would refer to Karna as Sutaputra, the son of a chariot driver.
மகாபாரதத்திலும் அர்ஜுனன் பல இடத்துல கீதையில சொல்லும்போது கர்ணனை சூதபுத்திரன் அப்படின்ற பெயர் சொல்லி குறிப்பிடுறார்.
So this is pointing to his supposed low birth.
அது அவருடைய கீழ் ஜாதி கீழ் பிறவி யாருக்கிறதுனால அதை பத்தி குறிப்பிடுறார்.
He's an upstart.
அவர் வந்து அதிக பிரசங்கி.
He's acting as a king.
அவர் ராஜாவாக
But he's not following the duty which was expected of him, the dharma that is expected of him. So one point that Krishna makes throughout Bhagavad Gita to insist to Arjuna that he should fight is that his dharma as a kshatriya to fight. You can't just give up your dharma whimsically. You have to do it. So Arjuna is very aware, completely aware of this principle. But actually he and the other four Pandavas and Draupadi had all violated their dharma.
ஆனால் அவரும் அவரை தவிர மற்ற நான்கு பாண்டவர்களும் திரௌபதியும் அவங்களோட என்ன தர்ம கோட்பாடுகள் இருக்கோ அதுக்கு வெளி வேறுமாறாக நடத்தையில் இருந்தாங்க.
For one year they had lived incognito in the palace of Maharaj Virat.
விராட் ராஜாவோட அரண்மனையில ஒரு வருஷம் இருந்தாங்க.
This is a common theme that comes up throughout Mahabharat.
இந்த விஷயம் வந்து மகாபாரதத்துல பல இடம் இதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுறது.
There is dharma sankat when two principles of dharma they clash and one has to choose to follow one rather than the other. You can't follow both.
தர்ம சங்கடமான ஒரு நிலைமை வருது. எப்போ வந்து ரெண்டு விதமான தர்மம் இருக்கு, இதை கடைபிடிக்கணுமா அதை கடைபிடிக்கணுமா அப்படின்னு தெரியாம சமப்படுற நிலைமை வருது.
And in fact the whole Bhagavad Gita came to be spoken when Arjuna had to choose between following the dharma that was expected of him of fighting in this situation or of following the dharma of not killing your guru. That's a pretty important principle of dharma.
இந்த பகவத்கீதையில் அவர் என்ன என்ன ரெண்டு விஷயத்துல என்ன ரெண்டு தர்ம சங்கடமான விஷயத்தில் இருக்காருன்னா, ஒன்று வந்து என்னுடைய தர்மம் சத்திரியனாக இருந்து நான் சண்டை போடணுன்றதும், இன்னொரு உன்னோட குருவை என்னோட குருவை நான் கொல்லக்கூடாது அப்படின்றது அடுத்த விஷயம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சிக்கியிருந்தார்.
So the Pandavas, they had to live for 1 year incognito, or otherwise they would be sent back to the forest for another 13 years.
ஒரு வருஷம் பாண்டவர்கள் அஜ்ஞாதவாசம் இருக்க வேண்டியதா இருந்தது, இருக்கலைனா திரும்பி 13 வருஷம் காட்டுக்கு போக வேண்டியிருக்கும்.
And it might be presumed that they would go to the Himalayas, to the caves, or very deeply in the forest where no one could find them.
நினச்சிக்கலாம் அவங்க வந்து ஹிமாலயா போய் அங்கே இருக்கிற குகையில் போய் ஒழிஞ்சிக்கலாம், யாரும் கண்டுபிடிக்காத இடத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு.
It wasn't expected that they would disguise their identities.
அதனால யாரும் வந்து எதிர்பார்க்கல, அவங்க வந்து வேறு வேடத்தில் இந்த நார்மலாக மனிதர் சாதாரண மனிதரை போல வாழ்க்கை நடத்துவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல.
One reason being that it's against the principles of dharma to act in a manner that you are, as Krishna states in this verse, it's against the principles of dharma to do that.
அது ஏன் பண்ணல, ஏன் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சாங்கன்னா, ஏன்னா அவங்களோட ஸ்வதர்மத்துக்கு அது எதிர்மாறாக இருக்கும், ஏன்னா அவங்க வேற ஒருத்தரோட தர்மத்தை கடைபிடிக்க முடியும்.
And another point is that it's very difficult to suppress one's own dharma.
இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தரோட தர்மமானதை ஒழிச்சு வைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
நிக்ரஹம் கிம் கரிஷ்யதி, if you try to suppress your conditioned nature, you can't. It's very very difficult to do that.
நம்மளுடைய ஸ்வபாவ குணத்தை ஒழிச்சு வைக்க முடியாது.
The story is given in the Hitopadesh of the blue jackal.
ஒரு நீல கலர் ஓநாயோட கதை வந்து ஹிதோபதேசத்துல சொல்லப்படுது.
He fell into a indigo vat, came out blue, and was crowned as the king of the jungle for being such a, because the animals couldn't recognize that he was a jackal.
அது வந்து அந்த வண்ணானோட அந்த நீல கலர் வெச்சிருந்தாங்க தண்ணியில,
கலர்
நீல வர்ணம் நிறத்து தண்ணியில அது விழுந்து வெள்ள வந்த உடனே அது நீல கலர் ஓனாயா இருக்கிறதுனால மிச்சம்லாம் வந்து அது ராஜா வைக்கிட்டாங்க.
There should be so many jackals around here, but I never heard them at night. Usually you hear them calling at night. Don't have jackals, huh?
We don't have any here.
You don't see them much. Jackals you hardly see. You mostly hear them. They're not around
some
here.
Some villages distant, they seem to have some. Mm. Just as we don't have monkeys here, but Kalamandurai has.
I see. In Mayapur, there's so many jackals you hear at night, you don't see them. Sometimes early in the morning, but usually we're in Mangalati at the time when you might see them. Anyway, that I guess that doesn't... You can translate that if you want.
Eppadi Mayapurla vandu kaarthal Mangalati pora samayathila avangala nariya paakalam.
They thought he was he's a very special animal, so he must be the king. Even the lion offered him respect.
Neela varnathu onaya irundhadala kaattuk rajavana singham kuda avarku vandu aadharam kodutar.
The lion took a position lower than he took, came down from, deferred to the jackal, and he accepted not to be the king of the jungle. Now this heavenly being should be the king.
எங்கேயோ சொர்க்கலோகத்திலேருந்து வந்த இந்த நீலக்கால வர்ணத்தை இந்த ஓனாயை வந்து ராஜாவாக்குறதுக்காக சிங்கம் வந்து தன்னோட பதவியை விட்டு கொடுத்து இதை ராஜாவாக்குறது.
So the jackal was having great fun ordering everyone around.
So the one eye vandu ellarum nee idha panna adha panna appadina ellarkum kattala kuduthirukku.
But one day maybe in that area there weren't jackals, but one time there weren't many jackals, but one time all the jackals in the distance, they heard them howling, and by his nature when one jackal hears one the howl, and they all start. So he also joined in. Then they understood he's a jackal, and the lion killed him.
அவங்க உள்ளிட ஆரம்பிச்சோடனே இவரால் தன்னோட சுபாவத்தை நிறுத்திக்க முடியாமல் இவன் இந்த ஓனாயும் உள்ளிட்டுது. உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவர் யாருன்னு. சிங்கம் உடனே இந்த ஓனாயை கொண்டுடுது.
So it's very difficult to change one's nature, even though one may jump in an indigo vat and become out blue, but it's only an external covering.
நம்மளோட சுபாவத்தை அவ்வளோ சுலபமாக மாற்றிக்க முடியாது. நம்ம மேலே நீல வரணுமோ வேற ஏதோ வரணுமோ பூசிண்டாலும் நம்ம சுபாவத்தை அவ்வளோ ஈஸியாக சுலபமாக மாற்றிக்க முடியாது.
That's why there are blue jeans. Why the jeans mostly blue?
அதனால தான் இந்த உலகத்தில்
Getting off topic a little here.
ஜீன்ஸ் பேண்ட் உடுத்திக்கிறாங்க ப்ளூ கலர்.
Because they're dyed in indigo, which also acts as an insect repellent, so it's very useful for the farmers. It's from American culture.
Indigo endra oru padarthathale adu vandu adukku andha varnam varudhu neela.
Indigo is a natural blue dye, but it also has the effect of repelling insects. So
adu vandu adhe maadhiri poochigaliyum adu viratrathu adanal palai kaalathile vyavasaayigal la adu upayog pannitirundanga.
I don't know if it's still dyed with, if they probably some chemical dyes nowadays. Although indigo is also a chemical, but anyway. It's not a non-chemical. So no one could think that the Pandavas, how can Arjuna not be Arjuna? How can he not be Kshatriya, huge, bold, strong, deep voice, commanding. How could he be anything else?
அர்ஜுனன் வந்து அவரோட குணத்தை எப்படி மாத்திக்க முடியும்? அவர் வந்து தைரியசாலி, எல்லாருக்கும் வந்து யார் என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாருக்கும் கட்டளை இடுறவர். இவ்வளோ பெரிய சரீரம் படைத்தவர், இவ்வளோ தீர்க்கமான குரல், இதெல்லாம் எப்படி மறைக்க முடியும்?
Well, actually, even prior to their winning the hand of Draupadi, they'd also taken the role of Brahmanas. That was actually not so difficult for them, because they were, in their childhood, they were raised in the mountain regions where they're all rishis, and they were used to living among Brahmanas. So they had some idea about that. But then they came down to the city, and they went to the school of Dronacharya, and they became fully fledged Kshatriyas.
அங்கேருந்து காட்டிலேருந்து அவங்க நகரத்துக்கு வந்தாங்க. துரோணரோட பள்ளிக்கூடத்துக்கு போய் அவர் துரோணாச்சாரியர்கிட்ட படித்தார்கள். அப்போ அவங்க வந்து க்ஷத்ரியர்கள் ஆனார்கள் முழு விதமாக.
That they, when they won the hand of Draupadi, then Drupad Maharaj, he was very concerned that how can my daughter marry these Brahmanas?
Oh,
a Brahmana. He didn't know at the time he was going to marry 5.
எப்படி என்னோட புத்திரியானவள் க்ஷத்ரிய குலத்துல பிறந்தவ வந்து பிராமணனோட கல்யாணம் பண்ணி எப்படி காலத்தை ஓட்ட போறா அப்படின்னு நினைச்சாரு. கடைசி அப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்தது ஒரு பிராமணர் இல்ல 5 பேர் அப்படின்னு.
At the same time, they're very strange Brahmanas. They're all big and strong and speak in commanding forces. And anyway, how could they shoot the target in such a way? That's what Kshatriyas do. Even the best Kshatriyas couldn't do it. So, Drupad, he said, Drushyadyumna, his son, to just follow them and see what they really are, these people, these 5 brothers.
அதனால திருபதர் வந்து அவருடைய புத்திரனான திருஷ்டத்யும்னனை அமைச்சார். அவங்கள பின்னாடி பின்பற்றி எங்க போறாங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சிட்டு வா அப்படின்னு அமைச்சிட்டாரு.
So he came to their residence, which was small, made look like a brahmin, but he eavesdropped and heard, and they were talking talking about fighting and all these things. Then he understood they must be kshatriyas.
அவங்க பின்னாடியே வந்து அவங்களுக்கு தெரியாம அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு திருஷ்டத்யும்னர் கேட்டாங்க. கேட்ட உடனே இவங்க சண்டை போர் புரியறது எப்படி இதை பத்திலாம் பேசும்போது அப்ப புரிஞ்சது இவங்க வந்து பிராமணர்கள்
இல்லை. Still didn't understand that they were the Pandavas, because it was thought that the Pandavas were dead.
எல்லாரும் பாண்டவர்கள் இருந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காலத்துல பாண்டவர்கள் அப்படின்றது இவங்களுக்கு புரியல, ஆனா கஷத்திரியர்கள்ன்றது புரிஞ்சது.
Having been burned in the house of Lakh,
லக்ஷகிரகத்தில் எரிக்கப்பட்டதுனால செத்து போயிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க.
So anyway, Drupad Maharaj, he called them, they should come to his palace, these brahmanas, of whom one of them was to marry his daughter.
அதனால் திருபதர் வந்து இந்த பிராமணர்களை தன்னோட அரண்மனைக்கு அழைச்சார்.
And he set up a display on two display. On one side there was Shruk and Shrava, all the ingredients for performing yagyas, and on the other side there were weapons, bows and arrows and swords and pikes and lances and all this kind of thing.
So avar aranmanai kaiyachi aranmele rendu vidhamana vastukal vechindar, onnu yagyam pandrathukana dravyangal ellam oru pakkathula vechi innum illa katti villu ambu idellam vechirundanga.
So when the Pandavas walked in, they saw on one side there's all the ingredients for yagya, and then on the other side they saw there's all the ingredients for the kshatriya's equivalent of yagya, which is fighting. And they went to look, they were immediately attracted, oh, let's go and see all these swords and pikes and things like this. So then Drupada understood, yeah, they're kshatriyas. Their swabhav is so strong.
Their
nature is so strong. But in their residence, incognito, for 1 year they had to be. After that, it was actually much more difficult.
இதுக்கு பிறகு அவங்க 13 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் அஜ்ஞாதவாசம் இருக்கும்போது அவங்க வந்து இருந்தது இன்னும் சிரமமா இருந்தது.
It's allowed in Shastra that a Kshatriya can act as a Brahmana in a time of emergency.
சாஸ்திரத்துல என்ன கொடுத்திருக்குன்னா, ஒரு க்ஷத்ரியன் வந்து பிராமணனோட கடமையை ஏத்துக்கலாம், ஆபத்காலத்துல ஏத்துக்கலாம்
அப்படின்னு. The roles that the Pandavas took on, they were all different roles.
ஆனா அவர்கள் போட்ட வேஷமோ வேறுபட்ட வேஷங்களா எடுத்திருந்தாங்க.
Yudhishthira, he took the role of a Brahmana as an advisor to Maharaj Virat.
Yudhishthira வந்து விராட் ராஜாவுக்கு மந்திரியாக அவருக்கு அப்படி ஒரு வேஷம் போட்டார்.
So that was quite suitable for Yudhishthira, because although he is a Kshatriya, he was also quite inclined to the Brahminical outlook.
அவர் வந்து க்ஷத்ரியரா இருந்தாலும் அந்த பிராமணருக்கான கடமைகளும் அவங்களோட மனப்பான்மையும் யுதிஷ்டருக்கு இருந்தது, அதனால் அவ்வளோ சிரமப்படலை.
And Bhim, he took the role of a cook.
பீமன் வந்து பாகசாஸ்திரம் தெரிஞ்சதுனால சமையல்காரர் ஆனார்.
So he was very happy to do that also.
அவருக்கும் அது ஆனந்தமா பண்ணார் அந்த வேலையை.
He's quite famous as being Vrikodara. He has a wolf-like stomach or appetite.
அவருக்கு விருகோதரன் என்ற பெயர். எது ஓநாயை போல் வயிறு படைத்தவர்.
After 12 years of living in the forest with fruits and he was very happy to be a cook in the kitchen.
12 வருஷம் காட்டில வெறும் கந்தமும் மூல பழம்லாம் சாப்பிட்டுட்டு சமையல் அறையில் இருக்கிறதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது அவருக்கு.
He was also a wrestler. so that he was also presented as being a wrestler, so he sometimes had the, he enjoyed to do that also.
அவர் மல்யுத்தத்தில் நிபுணர் அப்படின்னு முதலே சொல்லிட்டாங்க. அதனால அதுக்கும் அவருக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது. அதனால அவர் ஆனந்தமா இருந்தார்.
And Nakul, he was expert in looking after horses, so he took the charge of the horses of Maharaj Virat.
Nakulan வந்து குதிரைகளை பார்த்து கொள்வதில் நிபுணர். அதனால அவர் வந்து ராஜாவோட குதிரைகள் எல்லாம் பார்த்து கொண்டார்.
And Sahadev was expert in looking after cows, so he did that.
சஹதேவர் வந்து மாடுகள் அதை பார்த்து பராமரிக்கிறதுல ரொம்ப சிறந்தவர்.
So it wasn't very difficult for them to adopt these roles. But for Arjuna to take the role of a eunuch, that is just absolutely the opposite to what is expected of a kshatriya. Which is why Krishna, where he's chastised Arjuna, Klaibyang Masmagamahpata. Don't go back to being what, a eunuch again. Eunuch is absolutely the opposite of a kshatriya.
அலி வந்து சத்ரியனுக்கு அப்படியே நேர்மாறான குணம்.
In the macho culture in which I was raised, that's a general insult to call any male a eunuch up to the present day. I don't know, maybe in the politically correct Britain of today, you're not supposed to insult people like that. Ali means eunuch. That's Sanskrit for woman. In Tamil, woman. So he had, of course, Arjuna had to go through 1 year curse of being a, he had to become a eunuch at some point anyway due to the curse of Urvashi.
Urvashi vandu avarku kurtha shaabathinala avaru oru varsham indha maadhiriya oru aliyoda roopam eduthukanam abindrathu shaabam irundhathu adu upayogapaduthina.
So he had to dress in women's clothing, drag queen. And speak in a high-pitched voice. And walk, instead of walking with like a commanding kshatriya, he had to walk with this, like a woman. And he had his arms, especially he's most famous as being the bowman, the archer. So his arms were marked with the scars of the bow, so he had to cover that all up with bangles. Braided hair. I wonder, he must have shaved daily or maybe even twice daily. I don't know if eunuchs, I wouldn't think their hair would grow because they're, genitals are cut off. So the hormones which make their hairs grow. Male hormones wouldn't grow. And of course nowadays shaving daily we can, but in those days you have to call a barber. So I wonder how that was worked out. Maybe he took some, injected himself with female hormones or something. Anyway, I don't think there's so much detail in the Mahabharata, at least the version we have on this earth at this stage.
இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மகாபாரதத்துல இவ்வளோ வந்து அதை பற்றி குறிப்பாக டீட்டெயில் இருக்கா அப்படின்னு அப்போ இல்லை அப்படின்ற வழிக்கு சொல்கிறேன். ஒரு மாதிரி இப்போ இருக்கிற
And very, very difficult also for Draupadi to take the role of a maid servant.
Draupadi ki oru pani seiyum stree oda andha vesham eduthukiradhu romba kashtam.
This when this Kichika, wasn't it? He wanted to enjoy her, and she said, No, I can't. It's beyond my dignity. What dignity? You're just a maid servant. You don't have any dignity. If the big Kshatriya wants to enjoy her, then he just takes her. You don't have any say. You don't have anything to say in this. You can't protest.
Kichakan vandu avala anubhavikka virumbum bodhu appa vandu idu idhila enak virupam illa nu solum bodhu avan sonna nee pani puriyum stree unakku virupam irundha enna virupam illa na enna.
So the others were doing things which they liked to do and they could adjust to, but how difficult it must have been for Arjuna and Draupadi.
மற்ற பாண்டவர்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு உகந்த வேடம் எடுத்துட்டதுனால அவங்களால அது பண்ண முடிஞ்சது. ஆனால் அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்கும் இருந்த நிலைமை ரொம்ப கஷ்டமா.
So just when the year was ending, Duryodhan had one of his brilliant ideas. He was always getting these brilliant ideas. Like one time he went in the forest to parade and show how we are enjoying and you're living in the forest. In the meantime, the Gandharvas just arrested them all. So he had this brilliant idea to capture the cows of the Maharaj Virat.
அப்போ விராட் ராஜாவோட கோதனம் மாடுகள் எல்லாத்தையும் கடத்தின் போயிட்டான் துரியோதரன்.
And it was just the time when the year was ending and Arjuna, okay, I could fight.
அது கரெக்டா எப்போ நடந்ததுன்னா அந்த ஒரு வருடம் காலம் கரெக்டா முடிகிற சமயத்துல இது நடந்தது. அப்போ அர்ஜுனனுக்கு உற்சாகம், ஆஹா இப்ப எனக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
சுகின க்ஷத்ரிய பார்த்த லபந்தை யுத்தமி திருஷம் க்ஷத்ரியஸ் bliss, chance to fight.
கீதையில பகவான் சொல்றார், சத்ரியன் வந்து போர் புரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது மாதிரி அவனுக்கு ஒரு இன்பமான ஒரு வாய்ப்பு கிடையாது.
Then when he got his after 1 year of not seeing his Gandiva, pulled it out, strung the bow, twanged it.
ஒரு வருடம் காண்டீவத்தை பார்க்காம இருந்து அதை போய் கையில் பிடிச்சி அதை வந்து நானிட்டு அதை அதால் சத்தப்படுத்தினான்.
Just to see his Gandiva, it is just bliss, complete bliss after doing all this dancing with, as a teaching girls how to dance and
ஒரு வருடம் பூரா நிறுத்தம் நாட்டியம் சொல்லி கொடுத்து பொண்களுக்கெல்லாம் வந்து நாட்டியம் சொல்லி கொடுத்துட்டு இந்த காண்டீவத்தை பார்க்கும் போதே அவருக்கு அவ்வளோ இன்பம் ஏற்பட்டது அதுலேருந்து.
And he twanged the bow and immediately the Uttar Kumar, the boy who was with him and all the horses, they dropped down fainting.
அவர் வந்து அந்த வில்லால அந்த பண்ண சத்தத்துல உத்தரகுமாரனும் அவனோட குதிரைகளும் எல்லாம் மயங்கி கீழ் விழுந்துட்டாங்க. அவ்வளவு சப்தமும் ஏற்பட்டது.
And he, all the time he is thinking that these Duryodhana and company, they cause us so much trouble. He's just longing to fight with them. And immediately after 1 year in incognito, and immediately the first thing he has the chance to fight them.
பல வருடங்களாக அவனுக்கு வந்து துரியோதனாதிகளோட எப்ப சண்டை போடுறது வாய்ப்பு கிடைக்கும்னு எரிஞ்சுட்டு இருந்தது உள்ள. அந்த ஒரு வருஷம் கரெக்டா முடிகிற அன்னைக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு அவ்வளவு அவ்வளவு ஆனந்தமா இருந்தான்.
He was in complete bliss. Now I'm going to fight them. I couldn't think of anything that he'd like to do better than fight them.
இதோட ஒரு உத்தமமான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கவே கிடைக்காது. இவ்வளவு அழகான ஒரு வாய்ப்பு இந்த இவன் துரியோதனன் சண்டை போடுறதுக்கு கிடைச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஆனந்தத்தில் இருந்தேன்.
Whereas this boy Uttar, he was just completely in fear, completely different. He showed himself not to be much of a kshatriya.
உத்தர குமாரன் அவன் வந்து அவன் நடுங்கின்னு இருந்தான் பயத்தால. அவன் வந்து க்ஷத்ரிய குணமே இல்லை அவங்கள.
சோ Krishna, he warned Arjuna that sampavitasya chakyate marana adati richate. For someone who's been honored like yourself as being the great Arjuna, then if you leave the fight, they'll say, well, you see, he was a eunuch. Actually, he really is a eunuch. He's the eunuch identity. That's his real identity. This Arjuna fighting, that was all just some mistake.
எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்களோ அவனோட உண்மையான ரூபம் என்னன்னா அவன் அலி. அதனால தான் இப்போ இந்த போரை விட்டு போனான். இதுதான் அவனோட.
They are people in future, people will just remember you. Oh Arjuna, oh yeah, the eunuch, yeah, that's right, yeah. He's just a coward.
இதுக்கு அப்புறம் யாரெல்லாம் அர்ஜுனனை பத்தி நினைச்சுக்கிறாங்களோ அர்ஜுன என்ன சொல்லுவாங்க, அர்ஜுனா அந்த அலி, ஆமா அவன் தான் ஓடி போயிட்டான் யுத்தத்தை விட்டு அப்படிம்பாங்க.
So Arjuna, of course, he's a close friend of Krishna. So for Arjuna to act in a shameful way, that would have also reflected not only on himself, but on his brothers and the whole dynasty and Krishna. So these are Varnashram means some material consideration. But spiritually also we have to maintain our prestige. As followers of Srila Prabhupada, we have to maintain Srila Prabhupada's good name by acting as devotees should act. We should glorify Srila Prabhupada. But not just verbally, but by our activities. It's not enough for a Kshatriya simply to say that my father and my grandfather and my great-grandfather, they're all great fighters. He also has to be a great fighter. So many times I used to hear in India, oh, my grandmother, my grandfather, he was a great devotee. Then I asked, well, what about you? So, Srila Prabhupada, he was a great devotee, but okay, you're a disciple, a grand disciple, so you should also come to the standard. You may not be to be on that Mahabhagavat standard, but at least, at very least, the basic things he gave us we should follow. And more, the followers of Prabhupada should be great people. They should be clearly great people. Of course, if we think I shall be great, then it doesn't work. Srila Prabhupada didn't go to America thinking, well, I'll go there and then I'll become recognized as a great world preacher and people will praise me. He didn't go with that motive at all. So if we think, well, I'll get a big position in ISKCON and then people will recognize me, that is foolishness.
என்னோட இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் என்னை வந்து மக்கள்லாம் வந்து ரொம்ப புகழ்வாங்க, நான் ஒரு பெரிய பதவியில் இருப்பேன் அப்படின்னு நினச்சா அது முட்டாத்தனம்.
We should not think I will become great, but we should actually be great by not desiring to be great, by only desiring to serve the great.
நாம் வந்து பெரிய ஆளா ஆகணும்ன்றது நம்ம விருப்பம் மட்டும் வச்சிருந்தா போறாது. ஆனா என்ன பண்ணணும்னா, பெரியோர்களா இருக்கிறவங்களுக்கு நம் சேவை செய்வதனால் நம்மளுக்கு பெரிய குணம் தானா வரும்.
One should become a hero, Srila Prabhupada writes there in the fourth canto of Prabhupada. There are two kinds of heroes.
நாலாவது அத்தியாயத்தில் பிரபாத எழுதுகிறார், ஸ்கந்தத்தில் பிரபாத எழுதுகிறார், ரெண்டு விதமான கதாநாயகர்கள் இருக்காங்க.
One kind is who conquers in this world.
ஒருவர் என்னன்னா மற்ற ராஜ்யங்கள்லாம் வந்து வெல்றார்.
But the greatest hero is one who can conquer his senses.
ஆனால் எல்லாரோடையும் பெரிய கதாநாயகன் யார் இந்த உலகத்தில்? எவன் அவனோட இந்திரியங்களை கட்டுப்படுத்துறானோ அவன் தான் பெரிய தீரன்.
So one doesn't have to go out and make a big show, I'm such a great person, but if one can control his senses and remain steadily in the service of Krishna, that is a great achievement in this horrible Kali Yuga or any yuga.
அதனால ஒருத்தர் வந்து வெளி உலகத்துக்கு போய் நான் ஒரு பெரிய அப்படியே பெரிய பக்தனாக்கும் அப்படின்னு காமிக்கணுன்றது தேவையில்லை. ஆனால் நம்மளோட இந்திரியங்களை கட்டுப்படுத்தி பகவானோட சேவையில் ஈடுபட்டோம்னா அதே ஒரு பெரிய விஷயம்.
Okay, so if anyone would like to ask any questions, they can ask them when I come back. See you in a few minutes. 3-4
minutes.
It means that you're expected to go on through, just as Arjuna is expected to go on throughout his life, being the Arjuna that everyone knew as the great hero.
அந்த அர்ஜுனன் மகா பராக்கிரமன் படைத்தவன் ஆனால் அந்த அர்ஜுனன் அவன் அப்படியே இருக்கணும் வாழ்க்கை பூரா அப்படின்றது தான் எல்லாரோடைய எதிர்பார்ப்போம்.
So having taken this great boon from Srila Prabhupada to act as a great personality, then we should not succumb and go down to the level of a eunuch.
Prabhupada அவரோட கிருபையினால நம்ம வந்து ஒரு பக்தியில் ஒரு பெரிய நபர் ஆகணும் அப்படின்ற பிரபுபாதோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கும்போது அப்போ நம்ம ஒரு அலியாக மாறக்கூடாது.
Srila Prabhupada has given us the process to become a Mahatma, which means a great person.
பிரபுபாத் நம்மகிட்ட சொல்கிறார், மகாத்மா எப்படி ஆலாம் அப்படின்றது சொல்லி கொடுக்குறார்.
மகாத்மா அனாஸ்து மாங் பார்த்த தெய்வீம் பிரகிருதி மாஸ்ரிதா பஜந்தியனன்ய மனசோ கியாத்வா பூதாதிமவ்யயம். Krishna defines a Mahatma. Actually, he's the Mahatma. He is the greatest of great personalities. But he also recognizes as great persons with certain symptoms.
Bhagavan Mahatma in the Shlokatla Mahatmana Sumam Parthen Soli. Ana and the Mahatmanra Shabdati Polarko Mahatma Abdindra the Gatamanana, the Bhagavan Kurpidra, Ella Mahatakum Utomanavan Abdin Soli. ஆனா பகவான் வந்து சில பேரை மகாத்மாவாக கருதுகிறார், சில குணம் படைத்தவர்களை.
மகாத்மா, ஹி இஸ் டிஃபைன்ட் அஸ் சம்வன் ஹூ இஸ் அண்டர் த ஷெல்டர் ஆஃப் கிருஷ்ணஸ் இன்டர்னல் எனர்ஜி.
இவன் வந்து பகவானோட அந்தரங்க சக்தியோட பலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கானோ, அதுக்கு அதீனமாக வாழ்ந்துட்டு இருக்கானோ அவன் தான் மகாத்மா அப்படின்னு
சொல்லப்படுறான். Contradistinction to the non-Mahatma who is under the material energy. Devi esha gunamai mama maya durateya.
இது மகாத்மா இல்லாதவன் வந்து இந்த பௌதீகமான பகவானோட சக்தினால கட்டுப்படுகிறான்.
He is the Mahatma worships Krishna one-pointedly.
மகாத்மாவன் பகவானே வேறு இல்லாமல் வழிபடுறான்.
Knowing Krishna's position to be the origin of and transcendental to everything material and every person.
பகவான் முழுமுதற் கடவுளாகவும் இந்த ஜட உலகம் ஆன்மீகம் எல்லாத்துக்கும் காரணமாகவும்
So Srila Prabhupada has given us the process to become great personalities in the true sense. We think that a great person is someone who becomes a big politician or a big businessman or earns lots of money. But a real great personality is one who has no interest in these petty things, knowing that all these things are just insignificant and useless and meaningless. To be the most insignificant servant of the greatest personality, Krishna, is far greater position than being the greatest, biggest position of all these fools and idiots and insignificant people. So people, just like these people, they have personality development courses. I don't think there's, and probably in Tamil there's no equivalent. Vyaktitva Unattam Vikas. But we have a very simple personality development. You go out and distribute Prabhupada's books, you'll get confidence, how to meet different kinds of people and speak to them. Best personality development course. Go door to door and distribute Prabhupada's books. Any questions, please? Yeah, go ahead, ask it.
Sometimes when we are trying to preach, and specifically with things with regard to Varnashrama or others, then we have to make a personal journey that's different from what people are interested in doing today. And sometimes we've also been asked to set an example, try to go and do something in that connection. So when we go preaching with regard to Varnashrama, sometimes we also have to talk about our personal journey in an attempt to see if we can encourage people to pursue that. Would that be construed as becoming eunuch instead of trying to? In this context,
what do you mean? Promoting yourself? Like, it's something like promoting yourself? Is that what you mean? That when you want to preach about Varnashram, you can give the story of your own life, and how you came from being a banker in Dubai, in your case. Well, employer of a banker is more accurate, isn't it? And really, a banker means someone who owns the bank. I don't exactly understand what you mean.
Sometimes then we have to talk about our own personal journey, and it becomes like something
about your own personal journey, but it sounds boastful. Well, I would suggest in your case that you make a point not to speak about your materially successful background. and just say that, yeah, I've had all those. You can, if you say, yeah, I had all those things. Actually, I was working in Dubai. You just give a little hint. I mean, working in Dubai, you could have, for all they know, you could have been breaking bricks in Dubai. But don't say, and live very simply. And let people find out. That would be more impressive. If you absolutely don't make any sign that you are, you gave it up, like that in the Bhagavatam is Bharat Maharaj, he gave up his empire, his opulence, his army, his just like a person gives up stool after passing it. So if you show no interest in that, nothing, then then that'll be more impressive when people come to know. That's a suggestion for you. One of the things I used to have to do in Bangladesh was, this was under order from my GBC, was I used to have to satisfy our landlord. So one of the things I didn't do, which was to bring him whiskey, because it's not allowed in a Muslim country, but foreigners can bring it from overseas, but I wouldn't do that. But he wanted some foreign tenants, and he wanted to just talk with them, and because he wasn't very, he saw himself as a, I don't know, as a Westerner, something like that. So every so often I had to go and watch a movie with him. But I tell you, choose some comedy or something like that. So I did it twice, actually. So I remember one of them was about... I did that twice and then I stopped. So one of them was about someone who... he'd been very rich and then he just lived as a bum in America, in Los Angeles, I think. I just remember one thing from that he, after being a bum for some time, he's a tramp in English, it's called a tramp. I mean, someone who just, they have no money and they're just living on the street. So there's one scene from that. He came into someone's, he lived in someone's house who was from that very rich background previously. So then there's one scene of him driving the Rolls Royce of this rich man. He said, hey, you drive a Rolls Royce pretty good. How is that? He said, no, I used to own one. And that was it. So like the whole theme of the movie was that he had all the wealth, but he'd left it to live among the bums because he found they were more real people. It was a comedy, but it had some kind of message that they're more personal and they're not just putting on. Like I myself, I know many of our leaders, and they like to mix with big people in society, and Prabhupada used to do that also. But personally, I feel somewhat uncomfortable because I find they're so artificial and they're so much concerned with showing off their, how rich they are and how prestigious they are and all this kind of thing. So, anyway, in your particular case, it's something you could think about. Just live very simply. Don't you don't tell anyone. And then others will say, and that will be better preaching. That's a suggestion. Or if anyone asks you, then you just say, yeah, leave it at that. Don't make a big thing out of it. I don't know if that exactly was on the point of your question.
Yes,
because I know within our society there's this whole thing of you have to be a success, and then it'll be good preaching. Then you can say, "You see, I'm earning $50,000 a month, and I'm also a devotee." Oh, really? And You have to work hard and study and get a good degree, then you can get a good job and it'll be good preaching. But what kind of preaching? What are we attracting people to this hollow, superficial attitude? And you can also be a devotee along with that. What is that? If you happen to have all that, you may have it still and go and be a devotee. We're not saying you can't have it, but to endeavor for all that or to make a big thing out of it, it's meaningless. Srila Prabhupada, in the Nectar of Devotion, summary study of the Bhakti Rasamrita Sindhu, which means he can put in his own comments also. So one of the comments he gives is about a very rich man who gave up everything, and he would even beg door to door from the houses of his previous enemies. So that vairagya is the sign of true vidya, which, as I was just saying to you, that's this all these bhakti shastri etc. and all this, and unless the vidya without vairagya, it means there's no actual vidya. It's knowledge. It's theoretical book knowledge, but there's no actual. The manifestation of vidya should be vairagya. If we actually know that there's nothing, that everything in this world is meaningless, then we don't ascribe any meaning to it. So that should be there. So I'm not saying you don't have vairagya. You wouldn't be sitting here now if you didn't have that. But, you can think of... We do that in preaching also. Just like in Vala Vidyanaga, all the devotees always used to call you Dr. Prabhu, which you didn't like. You didn't want to advertise that you're qualified as a doctor. Here, I think you were able to leave that behind.
That is because of Gokul Chandra Prabhu. Because from the beginning, he just said it like that.
As a joke.
There's nobody will call it, and that's it.
It became your designation.
Yeah. And if the Basugash Prabhu says like that, then everybody also starts speaking.
May said it as tongue in cheek. You know, tongue in cheek means it's not meant to be taken very seriously. But then if you do it as a habit, then it becomes institutionalized. But you never like that, huh? Yeah. To be called, remember that you're a doctor. Well, I was an engineer in a very prominent position before I joined this movement. Sometimes we hear such things. Let it be known. Yeah, then anything else? Any question? No? Anything? Looks like we lost some of our devotees.
So in the Sindhi hall, in front of the entire crowd, because almost every person was asking me this question, where are you, what's your kid doing, what are you? So I had to give a short this thing to say that it's been a very interesting month for us. But it feels like many people are encouraged by hearing it, and they're saying, yes, we also want to do it, we've been thinking about it. But so is this preaching or is this self-preaching?
You have to see your own attitude. And you have to see not only your own attitude, but also how others are responding to it. And I think how others respond to it will also depend a lot on your own attitude and how you're presenting it. Being from the West, living in India, there's automatically some prestige there for some ridiculous reason. The British did such a good job of promoting that they're a superior race that not only do they believe it, but it seems that most of the people in the world believe it. So, that's automatically there. But I don't hype up on that. I mean, of course, I don't have anything. If people ask me about my previous life, there's nothing to say, actually. There's really nothing to say. Nothing. It wasn't exceptional in any way whatsoever.
And in most Guru Maharaj,
something more I want to say. There. Yeah, in Bangladesh, I was traveling around for some time. And generally, there was one, at the time, he was a student who would travel with me, and he would introduce me, even though I told him every time not to, that he would introduce me, he's a double PhD from Oxford University. I think most of the people in the villages never heard of what a PhD is, or what a university is, or what to speak of Oxford University. But he would always introduce me like that. Yeah, if you... Well, it's like Ambarish Prabhu. Everyone knows he's from the Ford family, but he acts in a very... He's just like a normal person. He doesn't go around saying, well, actually, I'm the great-grandson of Henry Ford, and he's cool about it. He doesn't... But he uses it for preaching also. He's not an outgoing preacher per se, but when the opportunity is there, he can use that also.
And in most cases in this thing, journey, this visit of mine, nobody, I don't have to talk about my past at all.
They know. Everyone knows.
In most cases, there are people whom we have known more like family. It is more about what's happening with us today, which seems to inspire.
For the devotees there is, if others had done it, it might have been less shocking, because you're, compared to most of the devotees there, you're doing well, success. Just like we mentioned about that one family, they're bigger than you. So you're bigger than the most of them. Some of you are quite bigger than many of them, most of them. But then that family, we said, I'm not saying because this is being recorded. They're big, but they're not very big. Very big is Hinduja. They're very big. And then this other family we mentioned, they're big. Yeah, they have businesses in some different countries. Okay. Then you're significantly less than them, but significantly bigger than most for it to stand out. And of course you're known among the devotees there also. But even for our own spiritual life, you have to be very careful, because we can use prestige for preaching, which is why there's one reason, actually the major reason, why Srila Prabhupada gave sannyas. Otherwise, what is the difference? You say that it's not that by taking sannyas that you suddenly become changed, but it's recognition that here's someone who's worth listening to, and you should respect. So that's only done, the Chaitanya Mahaprabhu took sannyas for the same reason, to add prestige so that people would listen to what he had to say. But of course you have to walk the walk and not just talk the talk. But it can be used, but it's something we have to be very, very careful with. Kshurasya dhara nishita duratya, it's like a razor's blade. It's very dangerous. It can be used for a positive purpose, but if we're not very careful, it can have devastating effect also. So be careful. And it can be very impressive, I guess, coming to a place like this, even to Salem town. What to speak in a village like this? I know in Bangladesh, the people come home and, oh, I was working in Dubai. Oh, you may be a toilet cleaner in Dubai, but for the people in the village, it's a big thing. And actually, economically, it's a big thing, which is why they're in Dubai. It may be decreasing now because there are so many Bangladeshis all over the place, in Japan and Australia, all over the place. But still. Okay, we'll finish that then. All right then. Hare Krishna. Srila Prabhupada ki jai.